அத்தியாயம் ஐந்தில், அதாவது 12 உதாரணங்கள் என்ற தலைப்பிலே நாம் பார்க்கும்படியான இந்த அத்தியாயத்தில் நீங்கள் எழுத வேண்டிய அசைன்மெண்ட் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை கிறிஸ்து எவ்வாறு நிறைவேற்றினார், அடுத்ததாக கிறிஸ்துவின் மனு உருவாதல் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுக. கிறிஸ்துவின் மனு உருவாதல் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுக. அடுத்ததாக கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை பற்றிய ஒரு கட்டுரையும், அடுத்ததாக கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை பற்றி ஒரு கட்டுரை எழுத வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக கிறிஸ்துவின் மனித தன்மையை வெளிப்படுத்தும்படியான 10 ஆதாரங்கள் என்ன, கிறிஸ்துவின் மனித தன்மையை வெளிப்படுத்தும்படியான 10 ஆதாரங்கள் என்ன, அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவில் இருக்கும்படியான 2 தன்மைகள் என்ன என்பதை குறித்து ஒரு கட்டுரை எழுத வேண்டும், கடைசியாக அவருடைய தெய்வீக தன்மை ஏன் முக்கியமானது, அவருடைய தெய்வீக தன்மை ஏன் முக்கியமானது, இந்த கட்டுரைகளை நீங்கள் தயவு செய்து எழுத வேண்டும். அவை பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை கிறிஸ்து எவ்வாறு நிறைவேற்றினார் என்பதற்கான 12 ஆதாரங்கள் அல்லது உதாரணங்கள். நாம் இதை குறித்து சிந்திக்கிற வேளையில் கீழ்காணும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை கிறிஸ்து நிறைவேற்றினார். பெண்ணின் வித்து ஏதேன் தோட்டத்தில் சாத்தானால் மனிதன் வீழ்ச்சியுற்ற போது சாத்தானுடைய தலையை நசுக்கும் ஒரு விடுதலையாளரை அனுப்புவதாக தேவன் வாக்களித்துள்ளார். அதாவது ஆதியாகமம் 3:15 வாசிக்கும் பொழுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட வித்து கிறிஸ்து என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. கலாத்தியர் 3:16 நாம் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. சாத்தானை தோற்கடித்து மனுக்குலத்தை அவனுடைய வல்லமையிலிருந்தும் ஆட்சியிலிருந்தும் விடுவிப்பதற்காகவே கிறிஸ்து இவ்வுலகத்தில் வந்தார். அவனுடைய அதிகாரத்தின்றி மீட்கும்படியாக. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8, எபிரேயர் 2:14 தயவுசெய்து வாசித்து பாருங்கள். ஆபிரகாமுடைய வித்து ஆபிரகாமுடைய சந்ததியின் மூலமாக இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு வாக்களித்தார். அங்கு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆதியாகமம் 22:18 என்னமாக 12:3 நீங்கள் தயவுசெய்து வாசியுங்கள். உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் விடுதலையின் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று பவுல் குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 3:16 தயவுசெய்து வாசித்து பாருங்கள். யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். யூதாவில் உள்ள இந்த சிறிய நகரத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மீகா தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் இதை வெளிப்படுத்தினார். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மேகா 5:2. புதிதாக பிறந்துள்ள யூதர்களின் அரசனை காண்பதற்கு கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். மத்தேயே 2:8, 11 வாசியுங்கள். லூக்கா 2:11-12 மற்றும் எபிரேயர் 1:6 ஆகிய வசனங்களை தயவுசெய்து வாசித்து பார்க்கவும். தாவீதின் மகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது மேசியா தாவீது என்னும் மரத்தின் கிளை அல்லது நேரடியான அவருடைய சந்ததி என்று தீர்க்கதரிசனம் கூறுகிறது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. எரேமியா 23:5-6 வசனங்கள், 33:16 வாசித்து பாருங்கள். ஈசாய் அதாவது தாவீதனுடைய தகப்பன் என்னும் அடி மரத்திலிருந்து துளிர் விடும் ஒரு கிளை என்று ஏசாயா 11:1 கூறுகிறது. மத்தேயு தனது நற்செய்தி நூலின் தொடக்கத்திலே இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறின் மூலமாக மரியாளின் கணவனாகிய யோசேப்பு அதாவது இயேசுவின் வளர்ப்பு தந்தை தாவீதின் சந்ததியை சேர்ந்தவர் என்பதை காண்பிக்கிறார். நீங்கள் மத்தேயு 1:1 வாசிக்கும் பொழுது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று வாசிக்கிறோம். லூக்காவும் தனது நற்செய்தி நூலில் அதை குறிப்பிடுகிறார். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதி பெழுதப்படும்படி என்று வாசிக்கிறோம். லூக்கா 2:4, அப்போஸ்தலர் 13:22-23 வாசியுங்கள். மற்றும் தாவீதின் சிங்காசனம் நித்திய காலத்திற்கும் தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிமு 587 எருசலேம் அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்றது. அதன் குடிகளாகிய யூதர்கள் அனைவரும் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். யூதாவின் கடைசி அரசனாகிய சிதேக்கியாவும் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டு மரணமடைந்தார். அதனால் தாவீதின் அரச குலம் ஒரு முடிவுக்கு வந்தது போல காணப்பட்டது. ஆனால் தாவீதின் சிங்காசனத்திற்கு ஒரு அரசர் வருவார் என்றும் அவருடைய ஆட்சிக்கு முடிவராது என்றும் தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் ஏற்கனவே உரைத்திருந்தார். கிமு 1000 தாவீதிடம் நாத்தான் தீர்க்கதரிசி கூறினதாவது, உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். 2 Samuel 7:12-13. இன்னுமாக ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலைநிற்கும். 89:35-36 சங்கீதம் 72:17 ஏசாயா 9:67 ஆமோஸ் 9:11 மற்றும் அப்போஸ்தலர் 15:16 தயவுசெய்து வாசியுங்கள். இந்த வாக்குறுதிகள் சாலமோன் வழியாக இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியது. தேவனால் அனுப்பப்பட்ட காபிரியல் தூதன் மரியாளிடத்தில் வந்து கிறிஸ்துவின் தாயாக போவதன் மூலம் எல்லாவற்றுக்கும் மேலான கனத்தை மரியாள் பெறப்போகிறார் என்பதை அறிவித்தார். அதோடு அவருக்கு பிறக்கப் போகும் மகன் தாவீதின் அரச குடும்பத்து மகனாக பிறப்பார் என்பதையும் முன்னறிவித்தார். இவ்விதமாக கிறிஸ்து கடவுளுடைய நித்திய மகனாக குமாரனாக இருப்பதால் தாவீதின் சிங்காசனம் என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆகவே இயேசு கடவுளுடைய ஏற்பாட்டின்படி வாக்கு பண்ணப்பட்ட அரசனா இருக்கிறார். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். லூக்கா 1:32. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் எனப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அப்போஸ்தலர் 2:29-31 வாசித்து பாருங்கள். யோவான் 12:13-15, இன்னமாக 18:33-39 வாசித்து பார்ப்போம். கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவராக புறவினத்தாருக்கு நற்செய்தியை கொண்டு வந்தார். புற ஜாதிகளுக்கு எதிர்வரும் காலத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் யூதர்கள் மீது மட்டுமல்ல புறஜாதி மக்கள் மீதும் வரப்போகின்றன என்பதை ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த தீர்க்க தரிசனங்கள் மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் கடவுளுடைய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வரும்போது மட்டுமே இவை நிறைவேறும் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. யோர்தான் நதியோரத்திலும் உள்ள பிரஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் வெளிச்சத்தில் குடியிருக்கவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:1-2. அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். ஏசாயா 11:10. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஏசாயா 42:1, ஏசாயா 9:1-6, 11:1-10, 42:1-6, ஓசியா 1:10-2:23. இந்த வசனங்களை தயவுசெய்து வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஊழியமும் ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசனத்தின் நேரடியான நிறைவேறுதல் என்று மத்தேயுடைய நற்செய்தி நூலில் சொல்லுகிறார். ஏசாயா 42:1-6 முடிய சொல்லப்பட்ட அந்த பகுதியை மத்தேயு 12:15-21 முடிய நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இயேசு தம்மை நல்ல மேய்ப்பன் என்றும் தம்முடைய மந்தைகளுக்காக தம்முடைய உயிரை கொடுப்பதாகவும் கூறுகிறார். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கும் செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். யோவான் 10:15-16. சீக்கிரமாக இணைக்கப்பட போகிற இரண்டு மந்தை கூட்டத்தை குறித்து இங்கு குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவின் சபையில் ஒருங்கிணைந்த அங்கத்தவர்களாக போகும் யூதர்களும் புறஜாதி மக்களுமே அவ்விரு கூட்டத்தார். கிறிஸ்துவின் மரணத்தினுடைய நோக்கத்தை குறித்து அங்கு பிரதான தூதன புறனா குருவாகிய காய்ப்பாவும் தீர்க்கதரிசனம் உரைத்தான். பிரதான ஆசாரியன் காய்ப்பா இவ்விதமாக சொன்னதை நாம் வாசிக்கிறோம். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாயினபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். யோவான் 11:51-52 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரஜாதி மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படி தான் கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டமைக்காக மகிழ்ச்சி அடைகிறார். பிரஜாதி மக்களை விடுவிப்பேன் என்ற தேவனுடைய வாக்குறுதிகளின் நிறைவேறுதலாகவே கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்று அவர் சொல்லுகிறார். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்துவங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரனார் என்றும், பிரஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தப்படி இது நிமித்தம் நான் பிரஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது என்பதாக ரோமர் 15:8-9 வசனங்கள் சொல்லப்படுகிறது. இயேசுவின் பெற்றோரை சிமியோன் தேவாலயத்தில் சந்தித்த போது குழந்தையாயிருந்த இயேசுவை வாக்கு பண்ணப்பட்ட மேசியாவாக அவர் அடையாளம் கண்டுகொண்டார். அப்பொழுது அவர், ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சியத்தை என் கண்கள் கண்டது என்றான். லூக்கா 2:29-32 வசனங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினால் கிறிஸ்து பிறப்பதற்கு 800 வருடங்களுக்கு முன்பாகவே தேவனால் வாக்கு பண்ணப்பட்ட மீட்பர் முதலில் ஒரு குழந்தையாகவே வருவார் என்று ஏசாயா முன்னுரைத்தார். வேறு வார்த்தைகளில் சொன்னால், வரப்போகும் மீட்பர் கடவுளாகவும் தெய்வமாகவும் இருக்கும் ஒருவராக இருப்பார். நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். இன்னமாக ஏசாயா 7:14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பிறப்பை பற்றி பேசும்போது மத்தேயு இந்த வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார். மத்தேயு 1:23, இயேசுவே கடவுளின் இம்மானுவேல். நாம் ஏற்கனவே 3வது குறிப்பில் பார்த்ததைப் போல வாக்கு பண்ணப்பட்ட மேசியாவின் பிறப்பு பெத்லகேம் எனும் நகரில் நடைபெறும் என்பதை மீகா 5:2 வாசிக்கிறோம். இயேசுவின் பிறப்பும் அதோடு தொடர்புள்ள சம்பவங்களும் வரப்போகிற கடவுளின் மேசியாவை குறித்த பழமையான வாக்குறுதிகளின் நிறைவேறுதல் என்றே புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் கருதினார்கள். இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று லூக்கா 1:30-31-32 வாசிக்கிறோம். தேவ தூதன் அவளை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். லூக்கா 2:10-12. இயேசு எருசலேமிற்குள் வெற்றி வேந்தராக நுழைந்ததன் மூலமாக இயேசுவை மக்கள் கூட்டம் வாழ்த்தி எருசலேமிற்குள் அழைத்துச் சென்றபோது, அதாவது மத்தேயு 21:1-11 வசனத்தில் வாசிக்கிறோம், அதுவும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே நடந்தேறியது. ஆனால் சீடர்கள் அப்போது அதை அறியாதவர்களாகவே இருந்தார்கள். சகரியா 9:9 என வாசிக்கும் பொழுது, சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எருசலேமிற்கு மிகவும் அருகாமையில் இருந்த சிறிய நகரமாகிய பெத்தானியாவில் இறந்த லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார் என்ற செய்தி எங்கும் பரவிய போது, இஸ்ரவேலில் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி எழும்பினார் என்று மக்கள் நம்பினார்கள். இதேபோல்தான் சில நாட்களுக்கு முன்பாக இயேசு நாயின் என்னும் ஊருக்கு சென்றபோது ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்பிய காரணத்தினால் யூதேயா முழுவதும் அவருடைய புகழ் பரவியது. இவ்வாறு இயேசு பல ஆயிரக்கணக்கான நோயாளிகளை குணமாக்கி செய்த பல அற்புதங்களை பற்றிய செய்திகள் நாடு முழுவதும் பரவிய போது அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்றும் தேவனுடைய மனிதன் என்றும் மக்கள் கருதினர். இந்த காரணத்தினால் மக்கள் கூட்டம் அரசர்களுக்கும் போர் தளபதிகளுக்கும் பொதுவாக கொடுக்கும் உற்சாக வரவேற்பை இயேசுவுக்கும் கொடுத்தார்கள் என்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. அவர்கள் சங்கீதம் 118:25-26 வசனங்களின்படி அரசருடைய இடத்தை இயேசுவுக்கு கொடுத்து கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள தகுதியானவராக அவரை நடத்தினார்கள். மக்கள் அந்த சங்கீத பகுதியை பயன்படுத்திய போது அதன் முக்கியத்துவத்தை அறிந்திருக்க மாட்டார்கள். காரணம், அதற்கு முந்தைய வசனங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை பற்றியும் அவர் உயர்த்தப்படுவதை பற்றியும் பேசுகின்றன. 118 சங்கீதம் 22-23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. தாம் எருசலேமிற்குள் பவனியாக சென்ற நிகழ்ச்சியானது சகரியாவின் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். மத்தேயு தன்னுடைய நற்செய்தியில் இதை உறுதிப்படுத்துகிறார். மத்தேயு 21:4 வாசிக்கிறோம், முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று மத்தேயு 21:9 வாசிக்கிறோம். அவரை காட்டிக் கொடுக்கிறதற்கு கிடைத்த கூலியின் மூலமாக இயேசு தம்முடைய நெருங்கிய நண்பனால் காட்டிக் கொடுக்கப்படுவார் என்பது மட்டுமல்ல, அதற்காக அவனுக்கு கூலி கொடுக்கப்படும் என்றும் வேதம் முன்னறிவித்துள்ளது. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். சங்கீதம் 41:9, உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் எரிந்துவிட்டேன். சகரியா 11:12-13 வசனங்கள். யூதாஸ் காரியோத்து 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன், அவன் இயேசுவோடு இருந்த சீடர்களிலே முக்கிய இடத்தை பெற்றிருந்தான். அவர்களுக்கு பொருளாளராக செயல்பட்டான். அவன் ஒரு முத்தத்தினால் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். மத்தேயு 26:14-15 வசனங்கள். கிறிஸ்து பாவிகளின் இடத்தில் சிலுவையில் உயிரை கொடுத்ததன் மூலமாக கர்த்தருடைய தாசனாகிய மேசியா பாடுபட்டு மக்களுடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை உண்டு பண்ணுவார் என்று தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தார்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பித் தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தை மார்மேல் விழப்பண்ணினார். ஏசாயா 53:4-5-6 வசனங்கள். இயேசுவின் மரணத்தோடு தொடர்புடைய சில முக்கிய நிகழ்வுகளையும் தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தார்கள். அவருடைய விழாவில் குத்துவார்கள். சகரியா 12:10, அது யோவான் 19:34 வசனத்தில் நிறைவேறிற்று. அவருடைய கைகளும் கால்களும் குத்தப்படும். சங்கீதம் 22:6-8 சொல்லப்பட்டவைகள் யோவான் 20:25 நிறைவேறிற்று. அவருடைய ஆடையை குறித்து சீட்டு போடுவார்கள் என்பதை சங்கீதம் 22:18 வாசிக்கிறோம். அது மத்தேயும் 27:35 நிறைவேற்று. அவருக்கு கசப்பான காடியை கொடுக்க கொடுப்பார்கள் என்பதை சங்கீதம் 69:21 வாசிக்கிறோம். அது மத்தேயு 27:48 நிறைவேறுகிறது. கடவுளால் கைவிடப்படுவார் என்பதை சங்கீதம் 21:1 வாசிக்கிறோம். நிறைவேறுதலாக மத்தேயு 27:46 வாசிக்கிறோம். பாவிகளோடு மரணம் அடைந்தார் என்பதை ஏசாயா 53:12 வாசிக்கிறோம். அதை நிறைவேறுதலை மத்தேயு 27:38 நாம் பார்க்கிறோம். மக்களால் பரிகசிக்கப்பட்டார் என்பதை சங்கீதம் 22:7-9 முடிய, நிறைவேறுதலாக மத்தேயு 27:39-44 முடிய, எதிரிகளுக்காக விண்ணப்பித்தார் என்பதை ஏசாயா 53:12 வாசிக்கிறோம். அதை நிறைவேறுதலாக லூக்கா 23:34 வாசிக்கிறோம். பணக்காரருடைய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் என்பதை ஏசாயா 53:9 வாசிக்கிறோம். நிறைவேறுதலாக மத்தேயு 27:57-60 முடிய வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி, ஆசாரியன், அரசன் ஆகிய மூன்று வகை ஊழியங்களை மேசியா பெற்றிருந்தார். தீர்க்கதரிசியாக கிறிஸ்து தமது மக்களுடைய விடுதலைக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் கடவுளுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். பூர்வகாலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். எபிரேயர் 1:1-2. உபாகமும் 18:18 கடவுள் மோசேயை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்களிக்கிறார். ஒரு ஆசாரியனாக தம்முடைய மக்களுடைய ஒப்புரவாக்குதலுக்காக ஒரே தரம் தம்மையே பாவத்திற்கான பரிகார பலியாக ஒப்புக் கொடுத்தார். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகும். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்ற எபிரேயர் 9:11-12 முடிய வாசிக்கிறோம். அரசனாக கிறிஸ்து இவ்வுலகத்தையும் தம்முடைய திருச்சபையும் ஆளுகை செய்து தம்முடைய மக்களுடைய கீழ்ப்படிதலுக்கு பலன் கொடுத்து அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை முற்றிலுமாக மாற்றி அமைக்கிறார். இயேசு பிரதீத்திரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்றார். யோவான் 18:36-37. மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்ததன் மூலமாக மேசியா மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்திருப்பார் என்று பழைய ஏற்பாடு வாக்களிக்கிறது. அதை தாவீது கிறிஸ்துவின் உயிர்ச்செழுதலை முன்னறிவித்தார் என்று பேதுரு பெந்தகோஸ்தே நாளில் பிரசங்கித்த போது குறிப்பிடுகிறார். அதாவது, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று சங்கீதம் 16:10 அப்போஸ்தலர் 2:27 நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவானவர் மனுஷனாய் மனு உருவாகுதல். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று யோவான் 1:17 சொல்லப்படுகிறது. தன்னுடைய நற்செய்தி நூலில் யோவான் விதமாய் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது கடவுள் தம்முடைய இறை தன்மையை, தெய்வீக தன்மையை இழந்து விடாமல் மனிதனானார் என்றுதான் யோவான் குறிப்பிடுகிறார். அவர் தெய்வீக தன்மையை இழந்து விடவில்லை, ஆனால் முழுமையான மனிதன், முழுமையான தேவன். தெய்வீக படைப்பாளி தம்முடைய படைப்புகளில் ஒருவராக மாறினார் என்று இதற்கு பொருள். நசரேனாகிய இயேசு மாம்சத்தில் வந்த கடவுள் என்ற இந்த முரண்பாடு போல தோன்றுகிற நம்பிக்கை ஆதி திருச்சபையில் எவ்வாறு தோன்றியது? இதற்கான ஒரே விளக்கம் இதுதான். இயேசு பரமேறுவதற்கு முன்பாகவே அவருடைய சீடர்கள் அவருடைய வாழ்க்கை, ஊழியம், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் போன்ற காரியங்களினால் அவர் கடவுள்தான் என்ற முடிவுக்கு ஏற்கனவே வந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்துவம் ஆரம்பத்தில் தெளிவாக சொல்லப்படாவிட்டாலும் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் இந்த நம்பிக்கையில்தான் வாழ்ந்தார்கள், செயல்பட்டார்கள், விண்ணப்பம் செய்தார்கள். கிபி 451 சால் சிடன் மாநாட்டில்தான் இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தின் இறையில் மொழிநடை முன்வைக்கப்பட்டது. எனினும் ஆரம்பத்திலிருந்தே திருச்சபை இந்த விசுவாசத்தை பற்றிக் கொண்டிருந்தது. புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் கிறிஸ்துவின் மனு உருவாதல் என்ற உபதேசத்தில் உள்ள மனோதத்துவ மற்றும் உளவியல் பிரச்சனைகளை விளக்குவதற்காக தங்கள் எழுத்தாக்கங்களை முன்வைக்கவில்லை. கிறிஸ்துவை குறித்த அவருடைய ஆர்வம் உளவியல் ரீதியானதோ, கற்பனையானதோ, சமய ரீதியானதோ அல்ல. நற்செய்தியை அடிப்படையாக கொண்டது அது. அவர்கள் கிறிஸ்துவை மனோதத்துவ ரீதியான பிரச்சனையாக பேசவில்லை, ஆனால் அவர்கள் அவரை ஒரு இரட்சகராக பார்த்தார்கள். அவருடைய இரட்சிப்பையும் கடவுளுடைய மீட்பின் செயலின் மையம் அவர்தான் என்பதையும் அறிவிக்க வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தினால்தான் அவர்கள் பேசினார்கள். அவர்களை பொறுத்தவரை இயேசு ஒரே நேரத்தில் கடவுளாகவும் மனிதனாகவும் இருக்கிறார். தெய்வீக தன்மையும் மனித தன்மையும் எந்த கலப்பும் இல்லாமல், குழப்பம் இல்லாமல் ஒரே நபராகிய பாவமற்ற தேவ மனிதன் கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணினார். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கலாத்தியர் 4:4-5. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை, அவர் தமதுக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1:10-11. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். ஆமேன். ரோமன் 9:5.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இலவச ஆன்லைன் இறையியல் வகுப்புகள் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சர்டிபிகேட் இன் தியாலஜி கோர்ஸ் ஆனது வேதத்தை மட்டுமே மையமாக கொண்டு எளிய முறையில் பயிற்சிகளை வழங்குகிறது. வேத சத்தியங்கள் திரித்து பேசுகின்ற இன்றைய கள்ள போதனைகள் மத்தியில் இந்த வகுப்புகள் வேதத்தை நன்கு ஆராய்ந்து கற்றுக்கொள்ளவும், வேதத்தின் அடிப்படையில் சபைகளுக்கு போதிக்கவும் உதவியாக இருக்கும். தமிழில் இதுவரை தெளிவாக வேத சத்தியங்கள் அடங்கிய இறையியல் வகுப்புகள் இல்லாத சூழ்நிலையில் இந்த இறையியல் வகுப்புகள் அநேகருக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இந்த இலவச வேதாகம இறையியல் வகுப்புகள் தொடர்பாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானால் அல்லது ஏதாகிலும் விவரங்கள், தகவல்கள் மற்றும் புத்தகங்கள் வேண்டுமானால் தயவுசெய்து எங்களுடன் தொடர்பு கொள்ளவும். எங்களுடைய முகவரி சீர்திருத்த பாப்டிஸ்ட் திருச்சபை, டாக்டர் டேவிட் இளங்கோவன், 295 சாந்தி நகர், ஏற்காடு மெயின் ரோடு, சின்ன கொல்லப்பட்டி, சேலம். 636008, தமிழ்நாடு, இந்தியா. எங்களுடைய கைபேசி எண் 9842767184. நன்றி.